இது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி, த வாய்ஸ் ஆஃப் ஹோப், புனே.
அன்பான வானொலி நேயர்களே, உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
இது தமிழ் சர்வதேச சேவை.
இன்று நமது நிகழ்ச்சியில் எழுச்சியூட்டும் செய்தியும் காதுக்கு இனிய கீதமும் இடம்பெறும்.
உங்களை ஆவிக்குரிய ரீதியில் பலப்படுத்த தேவ செய்தியை கேட்பீர்கள்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி.
மேலும் தகவலுக்கு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1-800-833-2231. எங்கள் இமெயில் முகவரி bible@awr.org.
நேயர்களே, எங்களை தொடர்பு கொள்ள எங்களுடைய முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், தபால் பெட்டி 1446, மார்க்கெட் யார்ட், புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் முகவரி tamilrsamc@sudaventhist.org.
உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். மேலும் வேதாகமத்தை ஆராய்ந்து படிக்க எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 8-0739-9-1-4-6 மற்றும் 9-4-9-8-6-0-7-0-0-7.
நீங்கள் எங்கள் ஒளிபரப்பை இணையதளத்திலும் கேட்டு மகிழலாம். எங்கள் இணையதளத்தின் முகவரி www.awr.org. அதே போல AWR 360 மொபைல் ஆப் டவுன்லோட் செய்து எங்கள் அனைத்து நிகழ்ச்சிகளையும் கேட்கலாம்.
பூனா அட்வென்டிஸ்ட் உலக வானொலியின் ஸ்டுடியோவில் இருந்து
உள்ள சகோதரர் கலைமணி அவர்கள் தேவ செய்தியை வழங்குவார்கள்.
நாம் கேட்பதற்கு முன்பதாக காதுக்கு இனிய பாடலை கேட்டு மகிழ்வோம்.
Thank you.
இப்பொழுது தேவ செய்தியை கேட்போம்.
கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவரையும் அட்வந்த் உலகளாவிய வானொலி ஒலிபரப்பில் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். நேயர்களே, ஒரு சிறு ஜெபத்தோடு நாம் தேவ செய்திக்குள் கடந்து செல்லலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நல்லதொரு நாளை தந்த கிருபைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளில் கூட கர்த்தாவே, உம்முடைய வேதத்தை நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். எங்களோடு கூட கர்த்தர் நீர் பேசும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு குழுவின் ஒற்றுமை, டீம் ஒர்க் என்ற தலைப்பின் கீழாக நாம் தேவ செய்தியை படிக்க இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வெற்றி அடைய வேண்டும் என்றால், நாம் வெற்றி பெற வேண்டும் என்றால், நிச்சயமாகவே ஒத்துழைப்பு என்பது மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது. ஒருவேளை நீங்கள் ஒரு அலுவலகத்தில் வேலை செய்யலாம், அல்லது உங்களுடைய இல்லத்தில் கூட நீங்கள் இருக்கலாம். உங்களுடைய இல்லத்திலும் அலுவலகத்திலும் உங்களுக்கு ஒத்துழைக்கவில்லை என்றால், ஒற்றுமை இல்லை என்றால், நிச்சயமாகவே உங்களால் அந்த ஒரு காரியத்தை சாதிக்க முடியாது. ஆகையால் ஒத்துழைப்பு, ஐக்கியம் மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். அதிலும் ஒரு குழுவில் ஒற்றுமை இல்லை என்றால் அது நிச்சயமாகவே கடினமாக இருக்கும் என்று பார்க்கின்றோம். ஆகையால் இந்த நாளில் கூட இந்த ஒரு குழுவின் ஒற்றுமையை குறித்து நாம் வேதத்திலிருந்து படிக்கப் போகின்றோம். எல்லாருக்கும் நன்றாக தெரிந்த ஒரு கதை, மூன்று மாடுகள் இருந்தது, காட்டு மாடுகள். எப்பொழுதும் ஒன்றாக இருக்கும், ஒன்றாக உணவுக்கு செல்லும், ஆகையால் இருந்து கொண்டிருந்தது. அப்பொழுது இந்த மூன்று காட்டு மாடுகளை சாப்பிட வேண்டும் என்று ஒரு சிங்கம் நினைத்தது. ஆகையால் என்ன செய்தது என்று பார்க்கும் பொழுது, அந்த சிங்கம் அந்த காட்டு மாடுகளை தாக்க வந்தது. ஒரு காட்டு மாடை தாக்க வரும் பொழுது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுது, மீதம் இருக்கக்கூடிய இரண்டு காட்டு மாடுகளும் ஒன்றாக இணைந்து சிங்கத்தோடு சண்டை போட்டது. அவ்வாறு போடும் பொழுது சிங்கம் அங்கிருந்து ஓடிவிட்டது. இதை போன்ற இரண்டு மூன்று வாட்டி நடந்து கொண்டிருந்தது. சிங்கம் ஒரு முறை யோசித்தது, இந்த மூன்று பேரும் ஒன்றாக இருக்கிறதுனால்தான் நம்மால் நம்முடைய வேட்டையை தேர்வு செய்ய முடியவில்லை. ஆகையால் இவர்களை நாம் பிரித்து விட்டால் நிச்சயமாகவே நாம் ஒன்றொன்றாக சாப்பிடலாம் என்ற ஒரு ஆலோசனையை அது தீட்டியது. ஆகையால் என்ன ஆனது என்று பார்க்கும் பொழுது, நரி இந்த ஆலோசனையை சிங்கத்துக்கு கொடுத்தது. நரி என்ன செய்தது என்று பார்க்கும் பொழுது, இந்த காட்டு மாடுகளிடம் சென்று ஒரு மாடை குறித்து இன்னொரு மாடிடம் தவறாக சொல்ல ஆரம்பித்தது. இவ்வாறு சொல்லப்படும் பொழுது ஒரு மாட்டுக்கும் இன்னொரு மாட்டுக்கும் வாக்குவாதம், சண்டை வர ஆரம்பித்தது. ஆகையால் இப்பொழுது இந்த மூன்று காட்டு மாடுகளும் பிரிந்து விட்டது. இப்பொழுது பார்த்த அந்த சிங்கம் இதுதான் சரியான நேரம் என்று நினைத்து ஒவ்வொரு காட்டு மாடுகளாக வேட்டையாடி கொன்று தின்றது என்று நம்முடைய கதையிலே நாம் பார்க்கின்றோம். தின்றதற்கான மிக முக்கியமான காரணம் என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது, இந்த மூன்று காட்டு மாடுகளும் ஒன்றாய் இருக்கும் பொழுது இந்த சிங்கத்தால் ஒன்றுமே செய்ய முடியவில்லை. ஆனால் அதுவே தனித்தனியாக பிரிந்த பொழுது அது வேட்டையாட அதற்கு எளிதாக இருந்தது என்று நாம் பார்க்கின்றோம். இன்று நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். நம்முடைய வேலையில் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். தேவனுக்கும் நமக்குமான உறவில் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். நம்முடைய திட்டங்கள் தேவனிடம் செலுத்தி ஒற்றுமையோடு கூட காரியங்களை செய்ய வேண்டும். அவ்வாறு செய்யும் பொழுது நமக்கு ஆசீர்வாதங்கள் அதிகமாக இருக்கும் என்று நாம் பார்க்கின்றோம். இன்று மூன்று விதமான ஒற்றுமை தேவைப்படுகின்றதை நாம் பார்க்கின்றோம். ஒரு குழுவில் நீங்கள் இருக்கிறீர்கள், ஒரு கூட்டத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள், அங்கே நீங்கள் ஒரு நபராக இருக்கிறீர்கள், அல்லது ஒரு தலைவராக இருக்கிறீர்கள், அல்லது ஒரு அங்கே இருக்கக்கூடிய ஒரு அங்கத்தினர்களாக இருக்கிறீர்கள். எப்படி இருந்தாலும் மூன்று விதமான ஒற்றுமை அங்கே தேவைப்படக்கூடியதை நாம் பார்க்கின்றோம். இதற்கு நல்ல ஒரு உதாரணம் வேதாகமத்தில் நாம் எங்கிருந்து பார்க்கலாம் என்று பார்க்கும் பொழுது, மார்க் எழுதின சுவிசேஷம் இரண்டாம் அதிகாரத்திலே அங்கே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கதையை குறித்து நாம் பார்க்கலாம். நான் வாசிக்கின்றேன். சில நாட்களுக்கு பின்பு அவர் மறுபடியும் கப்பர்நமுக்கு போனார். அவர் வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு உடனே வாசலுக்கு முன்னும் நிற்க இடம் போகாதபடிக்கு அநேகர் கூடி வந்தார்கள். அவர்களுக்கு வசனத்தை போதித்தார். இங்கே பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து எங்கெங்கெல்லாம் சென்றாரோ அங்கேயெல்லாம் மிகப்பெரிய ஒரு கூட்டம் இருந்ததை நம்மால் பார்க்க முடிகின்றது. ஆகையால் இயேசு கிறிஸ்து கப்பர்நாமுக்கு அங்கே போகும் பொழுது அங்கே ஒரு வீட்டிலே அவர் ஜனங்களுக்கு முன்னிலே தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டிருந்தார். அதே நேரத்தில் அநேகர்கள் வியாதியஸ்தர்கள் அந்த இடத்தில் வந்தார்கள், அவர்களை சுஸ்தம் செய்து கொண்டிருந்தார் என்று நாம் லூக்கா புத்தகத்திலும் வாசிக்கின்றோம். இப்பொழுது நாம் பார்க்கலாம் இரண்டாம் வசனம். உடனே வாசலுக்கு முன்னும் நிற்க இடம் போகாதபடிக்கு அநேகர் கூடி வந்தார்கள், அவர்களுக்கு வசனத்தை போதித்தார். இங்கே பார்க்கும் பொழுது இயேசு வருகிறார் என்ற செய்தியை கேள்விப்பட்ட மாத்திரத்திலே அந்த இடத்திலே மிகப்பெரிய ஒரு கூட்டம் உண்டானதை பார்க்க முடிகின்றது. யாவரும் அங்கே வந்து விட்டார்கள், அங்கே இருக்கிறார்கள் என்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. ஆகையால் வீட்டிற்குள் செல்வதற்கு இடமில்லாத ஒரு சூழ்நிலை, யாருமே இல்லத்திற்குள் செல்ல முடியாத ஒரு சூழ்நிலையாக காணப்பட்டது. இப்பொழுதுதான் இங்கே ஒரு சம்பவம் நடக்கிறதை நம்மால் பார்க்க முடிகின்றது. நான் மூன்றாவது வசனத்தை வாசிக்கின்றேன். அப்பொழுது நாலு பேர் ஒரு திமிர்வாதக்காரரை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள், ஜனக்கூட்டத்தின் நிமித்தம் அவருக்கு சமீபமாய் சேரக்கூடாமல் அவர் இருந்த வீட்டின் மேற்கூரையை பிரித்து திறப்பாக்கி திமிர்வாதக்காரன் கிடக்கிற படுக்கையை இறக்கினார்கள். இங்கே பார்க்கும் பொழுது நான்கு வாலிபர்களை குறித்து அல்லது நான்கு நபர்களை குறித்து இங்கே வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். இந்த நான்கு நபர்கள் என்ன செய்தார்கள் என்று பார்க்கும் பொழுது ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு இயேசுவினிடத்தில் வந்தார்கள் என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். திமிர்வாதக்காரன் என்றால் அவனால் நடக்க முடியாத ஒரு சூழ்நிலை, நிச்சயமாகவே அவனால் நடக்க முடியாது. ஆகையால் இவனை சுமந்து கொண்டு வந்தார்கள் என்று பார்க்கின்றோம். இப்பொழுது இந்த குழுவில் ஒற்றுமை என்ற ஒரு தலைப்பிலே படித்திருக்கிறோம். முதலாவது இந்த நான்கு நபர்களுடைய சிந்தையிலும் ஒன்றே ஒன்று இருந்தது, இந்த நபருக்கு மீட்பு கிடைக்க வேண்டும், ரட்சிப்பு கிடைக்க வேண்டும். அப்படி என்றால் இந்த நான்கு பேரும் ஒற்றுமையாய் இருந்தது நிமித்தமாகத்தான் இந்த திமிர்வாதக்காரனுக்கு சுகம் கிடைத்தது. இந்த நான்கு பேரும் ஒற்றுமையாய் சிந்தித்தது நிமித்தமாகத்தான் இந்த திமிர்வாதக்காரனை அவர்கள் சுமந்து செல்ல சம்மதித்தார்கள். சற்று சிந்தித்து பாருங்களே, நான்கு பேரில் யாராவது ஒருவர், எதற்கு இந்த நபரை நாம் சுமந்து கொண்டு செல்ல வேண்டும், அதுவும் இயேசுவிடம், ஒருவேளை சுகம் பெறவில்லை என்றால் என்ன ஆவது என்று ஒருவேளை சொல்லியிருந்தார் என்றால் என்ன ஆயிருக்கும், அல்லது மீண்டிருக்கக்கூடிய இரண்டு பேர்கள், நாம் எதற்கு இவனை சுமந்து செல்ல வேண்டும், இவன் யார், நமக்கு தெரிந்தவரா, நண்பரா, சொந்தக்காரரா, யார் என்று தெரியவில்லை, இவரை ஏன் நான் சுமந்து கொள்ள செல்ல வேண்டும் என்று ஒருவேளை இரண்டு நபர்கள் சொல்லியிருந்தால் என்ன ஆயிருக்கும். ஆகையால் இங்கே இந்த நான்கு நபர்களும் ஒரே தீர்மானத்தில் வருகிறார்கள், அதாவது ஒற்றுமையாக சிந்திக்கிறார்கள். ஒற்றுமையாய் சிந்தித்தல் நிமித்தமாகத்தான் இந்த திமிர்வாதக்காரனை அவர்களிடத்தில் இயேசுவனிடத்தில் அழைத்து சென்றார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். ஒருவேளை இந்த நான்கு பேரில் மூன்று பேருக்கு விருப்பம் இருக்கிறது, ஒருவர் விருப்பம் இல்லாமல் சுமந்து கொண்டு சென்றிருக்கிறார் என்று நாம் சொல்லலாம். ஒருவேளை அப்படி சென்று இருந்தால் அங்கே என்ன நடந்திருக்கும் என்று பார்க்கும் பொழுது இயேசுவை சந்திப்பதற்கான இடம் அங்கே இல்லை என்று வேதம் சொல்கின்றது, அதாவது அறைக்குள் செல்லக்கூடிய இடம் இல்லை என்று வேதம் சொல்கின்றது. அப்படி என்றால் அந்த ஒரு நபர் சொல்லியிருப்பார், நாம் இவ்வளவு தூரம் தூக்கி வந்தோம், இயேசுவை நம்மால் சந்திக்க முடியாது, நான் இதற்கு தான் முன்பே சொன்னேன், அவரை சந்திக்க முடியாது, வாங்க நாம் திரும்பி போய்விடலாம் என்று சொல்லியிருந்திருக்கலாம். ஆனால் இந்த நான்கு பேருடைய மனதிலும் ஒரே ஒரு காரியம் இருந்தது, இந்த நபர் ரட்சிக்கப்பட வேண்டும், இந்த நபர் எழுந்து நடக்க வேண்டும், இந்த நபருக்கு இயேசு கிறிஸ்து சுகம் கொடுக்க வேண்டும் என்று. ஆகையால் தான் இந்த நான்கு பேரும் இந்த திமிர்வாதக்காரனை ரட்சிக்க வகை தேடினார்கள். நாம் வாசித்தோம் வேதவசனத்திலே, நான்காம் வசனத்திலே வாசித்தோம், ஜனக்கூட்டத்தின் நிமித்தம் அவருக்கு சமீபமாய் சேரக்கூடாமல் அவர் இருந்த வீட்டின் மேற்கூரையை பிரித்து திறப்பாக்கி திமிர்வாதக்காரன் கிடக்கிற படுக்கையை இறக்கினார்கள். இங்க பாக்குறோம் இந்த நான்கு பேரும் என்ன செய்யறாங்கன்னு சொல்லி பாக்குறப்ப ஒரு முயற்சி எடுக்கிறாங்க, ஒற்றுமையா முயற்சி எடுக்கிறாங்க. யாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரோதமா பேசிக்கல, நான் பேசுனேன், நான் இப்படி சொன்னேன்னு சொல்லி யாருமே சொல்லல, வேதம் அப்படி சொல்லவும் இல்லை. நான்கு பேரும் ஒரே மனதோடு, சரி இவனுக்கு நம்ம சுகத்தை கொடுக்கணும், அதுக்கு என்ன வழி, கூட்டம் அதிகமா இருக்கு, ஏசுகிட்ட நம்மளால போக முடியல, வேற ஏதாவது வழி இருக்கா, அங்கும் இங்கும் திரும்பி பாக்குறாங்க. அண்ணாந்து பாக்குறப்ப அவங்களுக்கு ஆண்டவர் ஒரு வழியை காண்பித்தார், அந்த கூரையை பிரிச்சு அதுல இறக்கி விட்டாங்கன்னு சொல்லி நம்ம பாக்குறோம். இதை இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னு சொல்லி ஐந்தாம் வசனத்துல வாசிக்கலாம். இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். இங்க நல்ல கவனிங்க, இயேசு கிறிஸ்து அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு, யாருடைய விசுவாசம், இந்த நான்கு பேரு இந்த மனுஷனை சுமந்து வந்தாங்க பத்தி, அந்த நான்கு பேருடைய விசுவாசத்தை கண்டு இந்த திமிர்வாத காரணம் பார்த்து சொல்றாரு, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. அதாவது இந்த நான்கு பேர் முயற்சி எடுத்ததுனாலதான் நீ இன்னைக்கு இங்க வந்திருக்கிற. அதனால அவங்களுடைய விசுவாசத்து நிமித்தமாக்காக, அவங்களுடைய விசுவாசத்துக்காகவாவது நான் உனக்கு சுஸ்தம் கொடுக்கணும், உன்னை நான் சுகமாக்கணும் அப்படின்னு சொல்லி இங்கே ஆண்டவர் ஒரு தீர்மானத்துக்கு வரக்கூடியதை பார்க்க ஆண்டவர் சொல்றாரு, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட நம்ம ஒரு குடும்பமா இருக்கலாம், கணவன் மனைவியாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், குடும்பத்துல ஒற்றுமை இல்லை அப்படின்னு சொன்னா நம்மளால எதுவுமே சந்திக்க முடியாது, செய்ய முடியாது. இந்த நாலு பேரும் ஒரே ஒரு ஒற்றுமையாக இருந்தாங்க. வழியில எத்தனையோ தடைகள் வந்திருக்கலாம். இந்த வேதம் வெறும் அந்த இயேசு இருந்த இடத்த மட்டும் தான் சொல்லியிருக்கு தடைகள்னு சொல்லி. ஆனால் அவர்கள் சுமந்து கொண்டு வரும் பொழுது எத்தனையோ தடைகள் வந்திருக்கலாம். யாராவது சொல்லியிருப்பாங்க, எதுக்கு இந்த மனுஷனை நீ தூக்கிட்டு போற, நீ தூக்கிட்டு போயன்னா இவனுக்கு ஏதாவது பயன் கிடைக்க போதான்னு. வேற யாராவது சொல்லியிருக்கலாம், இவனையா தூக்கிட்டு போற, இவன் மாதிரி ஒரு பாவி யாருமே இல்லையே, இவனுக்கு இது வேணும் தான், எதுக்கு இவனை தூக்கிட்டு போறீங்கன்னு வேற யாராவது சொல்லியிருக்கலாம். அவ்வளவு எதுக்கு தூக்கிட்டு போறப்ப ஒருவேளை அவங்க தடுத்து கீழே கூட விழுந்திருக்கலாம். நிறைய தடைகள் வந்திருக்கலாம். ஆனால் இவ்வளவு தடைகள் வந்தோ இந்த நான்கு பேருடைய மனதில் இருந்த ஒரே ஒரு காரியம், இந்த திமிர்வாத காரனுக்கு ஆண்டவர் சுகத்தை கொடுக்கணும், இயேசு கிறிஸ்து சுகத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரே சிந்தையோடு ஒரே ஐக்கியமான மனதோடு கூட அவங்க இயேசு கிறிஸ்து கிட்ட கொண்டு போனதுனாலதான் அங்கே ஒரு பெரிய சுகம் கிடைத்தது என்று நம்மால் பார்க்க முடிகின்றது. பிரியமானவர்களே, இன்னைக்கு குடும்பத்தில் ஒற்றுமை மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது. குடும்பத்தில் ஒற்றுமை இல்லை அப்படின்னு சொன்னா நிச்சயமா நம்மளால எதுவுமே சாதிக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்படுவோம். பிரியமானவர்களே, இரண்டாவது யாருக்கு ஒற்றுமை வேண்டும் என்று நாம் பார்க்கும் பொழுது நான் வேத வசனத்தை வாசிக்கிறேன். இரண்டாம் வசனம், உடனே வாசலுக்கு முன்னும் நிற்க இடம் போகாதபடிக்கு அநேகர்கள் கூடி வந்தார்கள், அவர்களுக்கு வசனத்தை போதித்தார். அப்பொழுது நாலு பேர் ஒரு திமிர்வாத காரனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள். இங்க நம்ம பார்த்தோம், நாலு பேர் குறித்து வாசித்துட்டோம். இப்ப அதுக்கு அடுத்து நம்ம வாசிக்கிறோம், திமிர்வாதனை சுமந்து கொண்டு வந்தார்கள். இந்த நாலு பேர் இந்த திமிர்வாத காரனை தூக்கிட்டு போறதுக்கு அவங்க ஆயத்தமா இருக்கிறாங்க. ஆனா ஒருவேளை இந்த திமிர்வாத காரன் இல்லப்பா நான் வரலப்பான்னு நினைச்சிருந்தா என்ன ஆயிருந்திருக்கும்? அப்ப இந்த திமிர்வாத காரனுக்கு என்ன இருந்துச்சுன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒரே சிந்தை, எனக்கு எப்படியாவது சுகம் கிடைக்கணுன்ற அந்த ஒரே ஒரு சிந்தை இருக்கிறத பார்த்தோம். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நம்முடைய குடும்பத்துல ஒற்றுமை இருக்கலாம், ஆனால் இன்னைக்கு நாம் சந்திக்கக்கூடிய நபர்கள் அல்லது நாம் சந்திக்கக்கூடிய நண்பர்கள் அல்லது நமக்கு அருகில் இருக்கக்கூடிய நபர்களிடத்துல அந்த ஒரு அதே எண்ணம் இல்லை, அதே சிந்தனை இல்லை அப்படின்னு சொன்னா, நம்ம எவ்வளவு கத்தி கத்தி அவங்களுக்கு பிரசங்கம் பண்ணாலே சரி, அல்லது எவ்வளவு நல் காரியங்களை அவங்களுக்கு சொன்னாலும் சரி, அது வீணாகத்தான் போகும். இந்த நாலு பேர் ஒரு முயற்சி எடுக்கிறாங்க இந்த மனுஷனை ரட்சிக்கணும்னு சொல்லி. அந்த முயற்சிக்கு இந்த மனுஷன் ஒத்துழைக்கிறான். இங்கதான் நம்ம பார்க்கிறோம் இந்த டீம் ஒர்க்கை நம்மளால பார்க்க முடியுது. அதாவது குழுவாய் அவர்கள் ஒன்றாக இணைந்து அந்த இடத்துல செய்யக்கூடிய ஒரு காரியத்தை நம்மால பார்க்க முடிகின்றது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூடுங்க, நம்ம குடும்பத்துல ஒற்றுமையா இருக்கலாம், அது சரிதான். ஆனா நம்ம சந்திக்கக்கூடிய நபரும் அதே எண்ணத்தோட இருப்பாங்கன்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது. நமக்கு மேல இருக்கக்கூடிய அதிகாரியும் அதே எண்ணத்தோட இருப்பாங்கன்னு சொல்லி நம்மளால சொல்ல முடியாது. நம்மளுடைய நண்பர்களும் அதே எண்ணத்துல இருப்பாங்கன்னு சொல்லி சொல்ல முடியாது. அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா, அவர்களுக்காக ஜபம் செய்யணும். நிச்சயமா அந்த திமிர்வாதக்காரங்க, ஏசப்பா இந்த திமிர்வாத காரனை நாங்க கூட்டிட்டு வரோம், இந்த திமிர்வாத காரன் எங்க கூட வரத்துக்கு அவர் ஒத்துழைக்கணும், சம்மதிக்கணும் அப்படின்னு மனசுல நினைச்சிருக்கலாம். அல்லாட்டி இந்த நாலு பேராவது பேசியிருந்திருக்கலாம், நம்ம தூக்கிட்டு போகணும்னு நினைக்கிறோமே, அவர் வருவாரா, அவர் வர ஒத்துக்கணுமே அப்படின்னு சொல்லி இவங்க நாலு பேர் பேசியிருந்திருக்கலாம். அப்ப நிச்சயமா அவங்க நாலு பேருடைய மனதில் இருந்த ஒரு காரியம் என்னவா இருந்திருக்கும்னா, நாம தூக்கிட்டு போறதுக்கு ஆயத்தமா இருக்கிறோம், ஆனா அந்த திமிர்வாதக்காரன் வரத்துக்கு ஆயத்தமா இருக்கிறாரா என்ற கேள்வி நிச்சயமா அவங்க மனசுல இருந்திருக்கும். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில கொடுங்க, நம்ம சந்திக்கக்கூடிய நபர்கள் நமக்கு ஒத்துழைப்பாங்கன்னு சொல்லி நம்மளால சொல்லவே முடியாது. அநேக நேரங்கள்ல நமக்கு உதவியாளர்களாக போடுவாங்க, ஆனா அவங்க வேணும்னே நம்முடைய பெயர் கெடுக்கணும்னே அநேக காரியங்களை செய்வாங்க. நம்ம பேர் கெடுக்கணும், நம்ம மேல வரக்கூடாது அப்படின்றதுக்காகவே பொய்யான காரியங்களை, பொய்யான பித்தலாட்டங்களை அவங்க செய்யக்கூடியவங்களாங்க இருப்பாங்க. ஆனா நீங்க என்ன பண்ணணும்னு சொன்னா, அவங்களுக்காக ஜெபிக்கணும். சரி, அவங்க அப்படி பண்றாங்களா, சரி பண்ணட்டும், ஆண்டவர் மேல இருக்கிறார், அவர் பார்த்துக்குவாருன்னு சொல்லிட்டு அந்த நம்பிக்கையோடு கூட நீங்கள் பிரயாணம் செய்யறப்ப அங்கே ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்யக்கூடியதை பார்க்கிறோம். இங்க நம்ம பார்க்கிறோம் வசனம் சொல்றது, சுமந்து கொண்டு போனார்கள். அப்போ ஒருவேளை நீங்க யோசித்து பாருங்க, தூக்குறப்ப ஒருவேளை அவங்க ஸ்லிப் ஆகி கீழே விழுந்திருக்கலாம், அடிபட்டு இருந்திருக்கலாம் அந்த திமிர்வாதக்காரனுக்கு. அந்த திமிர்வாதக்காரன் சொல்லிருக்கலாம், போதும்பா சாமி, நீங்க என்ன தூக்கிட்டு போகவும் வேணாம், எனக்கு சுகமும் கிடைக்க வேணாம், எங்கேயே விட்டுட்டு போங்க அப்படின்னு கூட அவங்க ஒருவேளை சொல்லியிருந்திருக்கலாம். ஆனால் அவன் அப்படி சொன்னான்னு சொல்லி வேதத்துல எங்கேயுமே இல்லை. சுமந்து கொண்டு போனார்கள், இவன் ஆயத்தமா அதுக்கு இருந்தான்னு சொல்லிதான் நம்ம பாக்குறோம். அப்ப ஒருவேளை கீழே விழுந்திருக்கலாம், ஒருவேளை நிச்சயமாகவே அங்கே ஒரு உரையாடல் கூட நடந்திருக்கலாம், நம்மளுக்கு தெரியாது, ஏன்னா வேதத்துல சொல்லல. ஆனால் ஒரு காரியம் மட்டும் உண்மைங்க, எத்தனை வாட்டி அவன் கீழே விழுந்திருந்தாலும், ஒருவேளை அந்த நாலு பேர் கீழே போட்டிருந்தாலும், இவன் மனசுல ஒன்னே ஒன்று இருந்திருக்கும், இவங்க எப்படியாவது என்னை இயேசுகிட்ட கூட்டு போயிட்டாங்கன்னா போதும், எனக்கு சுகம் கிடைக்கும், ஆண்டவர் எனக்கு சுகத்தை கொடுப்பாரு அப்படின்ற அந்த ஒரு நம்பிக்கை அவனுக்குள்ள நிச்சயமாகவே இருந்திருக்கும். ஆகையால் தான் ஆண்டவர் பார்க்கறாரு, அவங்களோட விசுவாசத்தை கண்டு திமிரோதக்காரனை பார்த்து சொல்றாரு, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். பாருங்களேன், மனசுல தன்னுடைய பாவத்தை குறித்த எண்ணம் அல்லது பாவத்து குறித்ததான குற்ற உணர்வு இல்லாம இருந்தா இயேசு கிறிஸ்து அந்த வார்த்தையை சொல்லியிருப்பாரா? அப்ப இந்த திமிர்வாத காரணத்துடைய இருதயத்துல, ஆண்டவரே நான் செஞ்ச பாவத்தை மன்னிங்க இயேசுப்பா, நாங்க வந்தது எனக்கு சுகம் பெறணுன்றதுக்காக இல்ல ஆண்டவரே, அதுக்காக மட்டும் நான் வரல, என்னுடைய வாழ்க்கையில நான் நிறைய பாவம் செஞ்சிருக்கிறேன், உங்க விட்டு ரொம்ப தூரம் போயிருக்கிறேன், உம்மை நான் மறுதளிச்சிருக்கிறேன், என்ன மன்னிங்கன்னு சொல்லி தன் இருதயத்துல அவன் நிச்சயமா ஜெபிச்சிருப்பான். இங்க ஆண்டவர் அதைதான் சொல்றாரு, திமிர்வாத காரணம் பார்த்து சொல்றாரு, மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நாம இங்க பார்க்கிறோம். அப்ப இந்த திமிர்வாத காரணம் இயேசுவோடு கூட ஒத்துழைச்சதுனால, இந்த நான்கு பேரோடு கூட ஒத்துழைச்சதுனால அங்க ஒரு பெரிய அற்புதம் நடந்ததை நம்மால பார்க்க முடிகின்றது பிரியமானவர்களே. மூன்றாவது, யாருடைய ஒற்றுமை தேவைப்படுகின்றது என்று நாம் என்ன பண்ணலாம்னு சொன்னா பார்க்கலாம். இங்க வேதத்துல பாக்குறப்ப இந்த இரண்டு நபர்களை பார்த்துட்டு மூன்றாவது ஒரு நபர் இங்க இருக்கிறாங்க யாருன்னு சொன்னா, இந்த கூட்டம், ஒரு பெரிய கூட்டம் இயேசுவுக்கு முன்னாடி நிக்குது, இயேசுவை சுத்தி நிக்குது, அந்த இடத்துல இருக்கிறத பாக்குறோம். அப்ப இந்த கூட்டத்தின் நடுவுலதான் அவங்க போனோம். கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், ஒருவேளை இந்த கூட்டத்துல இருக்கிறவங்க இதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்காம இருந்தா என்ன இருந்திருக்கும்? கட்டாயமா நிச்சயமா அதுக்கு எதிர்ப்பு பேசியிருக்கவங்க பேசியிருப்பாங்க, நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க வேணான்னு சொல்லி. நம்ம அடுத்த வசனமே வாசிக்கலாமே. வாசிக்கிறப்ப, அங்கே உட்கார்ந்திருந்த வேத பாதகரில் சிலர், இவன் இப்படி தேவ தூஷணம் சொல்கிறது என்ன, தேவன் ஒருவரே என்று பாவங்களை மன்னிக்கத்தக்கவர் யார் என்று தங்கள் இருதயங்கள் சிந்தித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் தங்களுக்குள்ளே இப்படி சிந்திக்கிறார்கள் என்று இயேசு உடனே தம்முடைய ஆவியில் அறிந்து அவர்களை நோக்கி, நீங்கள் உங்கள் இருதயங்கள் இப்படி சிந்திக்கிறது என்ன? இங்க பாருங்களேன், அந்த கூட்டத்துல இருக்கு, அந்த கூட்டத்துல இருக்கிற ஒரு கூட்டத்தார் வேத பாரகர் பரிசுயர், அவங்களுக்கு இது பிடிக்கல. அப்ப நிச்சயமா அந்த கூட்டத்துல இருக்கிற நிறைய பேருக்கு பிடிக்காம கூட இருந்திருக்கலாம். ஆனா அங்க பாத்தீங்கன்னு சொன்னா, அந்த ஒரு மெஜாரிட்டின்னு சொல்றப்ப பெரும்பாலான கூட்டத்தாருக்கு இந்த நபருக்கு சுகம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களும் அதற்கான முயற்சியில் ஈடுபட்டதை நம்மளால பார்க்க முடிகின்றது. ஏன்னா ஒரு வகையான கூட்டத்தார் தான் இதை வந்து என்ன பண்றாங்கன்னு சொன்னா அப்போஸ் பண்றாங்க, இது வேணாம், இதை நீங்க செய்யாதீங்க, நீங்க யாரு பாவத்துக்கு மன்னிப்பு கொடுக்கன்னு சொல்லி இயேசுக்கு விரோதமா மனசுல நினைக்காத பாக்குறோம். அதை கூட இயேசு கிறிஸ்து அறிந்து அவங்க கிட்ட என்ன பண்றாருன்னு சொன்னா சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அப்போ இந்த மூன்றாவது நபர் யாருன்னு கேட்டீங்கன்னா கூட்டம். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நம்ம ரெண்டு பேருக்கும் உரையாடல் இருக்குங்க, நானும் இன்னொருவரும். இந்த ரெண்டு பேருக்கு நடுவில் மத்தியில ஒரு கூட்டம் இருக்குங்க, மிடில் மேனு சொல்லுவாங்க அவங்கள. அப்போ அவங்களுடைய ஒத்துழைப்பும் இன்னைக்கு நமக்கு தேவைப்படுதுங்க. நம்ம நினைக்கலாம் அவர் தான் நம்மளுக்கு பாஸ், அவர் தான் நம்மளுக்கு எல்லாமே, அவர் இருந்தா போதும்னு நினைக்கலாம். ஆனா அவருக்கும் நமக்கும் நடுவில் ஒரு ஆள் இருப்பாங்க, அவன் தாங்க நம்மளை மேலே போகிறதுக்கும் சரி கீழே போகிறதுக்கும் சரி அவன் காரணமாக இருப்பான். சில நேரங்களில் அவன் யாருன்னு கூட நம்மளுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் இன்னைக்கு அவங்ககிட்டயும் நம்மளுக்கு ஒத்துழைப்பு வேணும். அதனால தான் இயேசு கிறிஸ்து மனுஷ தயவிலும் தெய்வ தயவிலும் அவர் வளர்ந்தார் என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்குறோம். இன்னைக்கு நமக்கு மனுஷர்களுடைய தயவும் தேவைப்படுகின்றது, மனுஷர்களுடைய ஆலோசனையும் தேவைப்படுகின்றது. இன்னைக்கு நம்ம நினைக்கலாம், எளிதாக சொல்லிடலாம், அவன்லாம் எனக்கு முக்கியம் கிடையாதுங்க, அவனுடைய காரியங்கள்லாம் எனக்கு தேவை கிடையாதுன்னு சொல்லி நினைச்சு அவங்ககிட்ட நம்ம சண்டை போட்டுட்டு போயிடலாம். ஆனா உண்மை என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, இந்த உலகத்துல பிறந்த எல்லாரும் எல்லாருக்கும் தேவைங்க. இப்படிதான் ஆண்டவர் இந்த உலகத்துல மனிதர்களை படைத்திருக்கிறார். நம்ம சரீரத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நம்முடைய சரீரத்துல கண் இருக்கு, மூக்கு இருக்கு, வாய் இருக்குங்க. கண்ணு நான் இன்னைக்கு பார்க்க மாட்டேன், எனக்கு இன்னைக்கு ரெஸ்ட் வேணும்னு சொன்னா என்ன ஆகுங்க? ஒருவேளை வாய் இன்னைக்கு நான் சாப்பிட மாட்டேன், எனக்கு இன்னைக்கு ஓய்வு கொடுன்னு சொன்னா என்ன ஆகும்? இல்ல கை கால் என்ன ஆகும் கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஓய்வு கேட்டால் ஒருவேளை இருதயம் ஓய்வு கிடைச்சிடலாம். இப்ப இன்னைக்கு எல்லா பக்கங்களும் இணைந்து வேலை செய்யணும். அப்ப இன்னைக்கு தேவனுடைய ஊழியத்தை நம்ம செய்யறோம் அல்லது ஒரு காரியத்தை நம்ம நிறைவேற்றுறோம் சொன்னா எல்லாருடைய ஒத்துழைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த ஒத்துழைப்பு இருந்தால் மாத்திரமே நம்ம சாதிக்க முடியும். அப்படி இத்தனை பேருடைய ஒத்துழைப்பு இருந்ததுனால அங்க என்ன நடந்து சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, அப்பதான் நம்ம சிலத்துல நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்கிறேன் என்றார். உடனே அவன் எழுந்து தன் படுக்கை எடுத்துக்கொண்டு எல்லோருக்கும் முன்பாக போனான். அப்பொழுது எல்லோரும் ஆச்சரியப்பட்டு நாம் ஒரு காலம் இப்படி கண்டதில்லை என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இந்த அதிசயம் நடக்குது. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் அதிசயம் நடக்கணுமா, அற்புதம் நடக்கணுமா? இந்த காரியத்தை செய்யுங்க. ஜெபம் செய்வோம். நேசிக்கிற அன்பின் ஆண்டவர், இந்த நேரத்தை தந்த கிருபைக்காக மசித்திருக்கிறோம். செய்தி கேட்ட அனைவரும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தினால் கேட்கிற எங்களுக்கு தாவே அமேன். பிரியமானவர்களே, உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் தயவா என்னுடன் தொடர்பு கொள்ளலாம். இந்த தொலைபேசி எண் 8073992146. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
என்ன நேயர்களே, இன்றைய செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் கர்த்தருக்குள் நம்புகிறோம். மேலும் வேதத்தை தெரிந்து கொள்ள எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1800333231. எங்கள் இமெயில் முகவரி bible@awr.org.
எங்கள் போஸ்டல் முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், போஸ்ட் பாக்ஸ் 1446, புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
உங்க இமெயில் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். இமெயில் முகவரி tamilrsamc@sudadvent.org.
நான் அலந்தாஸ்
மற்றும் நான் ஸ்டெல்லா கல்லைமணி உங்களிடமிருந்து விடை பெறுகின்றோம்.
மீண்டும் எங்களுடைய அடுத்த ஒலிபரப்பில் உங்களுடைய குடும்பத்தோடும் நண்பர்களோடும் கூட கலந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். அதுவரை இதரோடு கூட இணைந்திருங்கள். வாழ்த்துக்கள் கூறி விடை பெறுகின்றோம்.